Welcome once again to Words of Life program.
மீண்டுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
நாம் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Not verse by verse but book by book.
வசனம் வசனமாக அல்ல ஆனால் புத்தகம் புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Because we want to cover our entire study of the Bible in 140 sessions.
ஏனென்றால் 140 நிகழ்ச்சிகளுக்குள்ளாக முழு வேதாகமத்தையும் நாம் படிக்க திட்டமிட்டிருக்கிறோம்.
We have reached the book of Joshua.
இப்பொழுது நாம் யோசுவா புத்தகத்திலே வந்திருக்கிறோம்.
Joshua is the book of Joshua covers a period of about 50 years.
இந்த யோசுவா புத்தகம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நடந்த சம்பவங்களை தன்னுக்குள் அடக்கி இருக்கிறது.
There's a lot of description of battles here.
இங்கே அநேக யுத்தங்களை குறித்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
God is a god of war because he is a god of love.
தேவன் அன்பின் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் யுத்தத்தின் தேவனாய் இருக்கிறார்.
He is perpetually at war against sin.
எப்பொழுதுமே அவர் பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்.
And those who will lead God's people into sin like the devil.
தேவனுடைய பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை பாவத்துக்குள்ளாய் வழிநடத்துகிறான்.
God is against them.
தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்.
He is against preachers who encourage his people to live in sin.
பாவத்திலே வாழ முடியா உற்சாகப்படுத்துகிற பிரசங்கியார்களுக்கு விரோதமாய் தேவன் இருக்கிறார்.
He supports those preachers who want to lead people out of sin.
பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இருக்கிற பிரசங்கியர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார்.
Remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you want God to be on your side.
தேவன் உங்கள் பக்கம் இருக்க வேண்டும்.
Fight against sin.
பாவத்துக்கு விரோதமாய் போராடுங்கள்.
Bible says the flesh lusts against the spirit and the spirit against the flesh.
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது என்று வேதம் சொல்கிறது.
Galatians 5.
கலாத்தியர் 5 அதிகாரம்.
So if you want the Holy Spirit to support you,
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பக்கமா இருக்க வேண்டும்.
Join his battle against the flesh.
மாம்சத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சேர்ந்து கொள்ளுங்கள்.
Against your own flesh.
உங்களுடைய சொந்த மாம்சத்துக்கு விரோதமா.
That's the message of the book of Joshua.
இதுதான் இந்த யோசுவா புத்தகத்தின் செய்தி.
The giants in the land of Canaan are a picture of the sins that dwell in your flesh that have ruled you for so many years.
கானான் தேசத்தில் உள்ள ராட்சதர்கள் உங்கள் மாம்சத்தை எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்த இச்சைகளுக்கு அவர்கள் ஒப்பாக இருக்கிறார்கள்.
God wants you to conquer every one of them.
அவைகள் ஒவ்வொன்றையும் மேற்கொள்ள முடியாது தேவன் விரும்புகிறார்.
The subject of the book of Joshua is possessing the land.
யோசுவா புத்தகத்தின் கருப்பொருள் தேசத்தை சுதந்திரிப்பது.
The word Joshua is the same name as the name Jesus.
யோசுவா என்ற பெயரின் பொருளும் இயேசு என்ற பெயரின் பொருளும் ஒன்றுதான்.
And that Moses could not lead people into Canaan's land proves that the law cannot take us into the promised land.
மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு செல்லவில்லை என்பது பிரமாணம் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு செல்லாது என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது.
There are some hymns that speak of in English language anyway that speak of Jordan as death and Canaan as heaven.
யோர்தானை மரணத்துக்கு ஒப்பாகவும் கானானை பரலோகத்துக்கு ஒப்பாகவும் சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உண்டு.
But Canaan is not heaven.
ஆனால் கானான் பரலோகம் அல்ல.
Because there are no giants to be killed in heaven.
என்றால் பரலோகத்திலே போய் நாம் எந்த ராட்சதர்களையும் கொல்ல மாட்டோம்.
That's a wrong understanding people have.
இன்றைக்கு ஜனங்கள் தவறாக அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
Jordan is a picture of death to self.
யோர்தான் என்பது நம் சுயத்துக்கு மரிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறது. சரீர மரணம் அல்ல.
The Red Sea was a picture of death to the old man.
சிவந்த சமுத்திரம் பழைய மனுஷன் மரிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
And Jordan is a picture of death to the flesh.
ஆனால் யோர்தானோ மாம்சத்திற்கு மரிக்கிறது.
There were two seas that God had that the children of Israel had to cross.
இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு கடல்களை கடந்து.
One is the Red Sea.
ஒன்று சிவந்த
சமுத்திரம். The other is the River Jordan.
இன்னொன்று யோர்தான் நதி.
And one is a picture of death to the old man.
ஒன்று பழைய மனுஷனுக்கு மரிக்கிற காரியம்.
The other is a picture of death to the flesh.
இன்னொன்று மாம்சத்துக்கு மரிப்பு.
An attitude.
நம்முடைய மனப்பான்மையிலே.
Where which is actually executed once you enter the land of Canaan.
கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அங்கே நிறைவேற்றப்பட்டது.
The killing of Pharaoh and his army is a picture of death to the old man.
பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அமிழ்ந்து செத்தது பழைய மனுஷன் மரிக்கிறது போல.
And the killing of the giants in the land of Canaan is a picture of death to the flesh.
கானான் தேசத்திலே ராட்சதர்களை கொல்வது மாம்சத்துக்கு மரிப்பது போல.
These two are not the same.
இந்த இரண்டும் ஒன்றல்ல.
99% of believers do not know the difference between old man and the flesh.
பழைய மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை 99% கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்வது.
99% of people who have gone through Bible college and their professors don't know the difference between the old man and the flesh.
வேதாகம கல்லூரியிலே படித்த 99% அவருடைய பேராசிரியர்களும் இந்த வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ளவில்லை.
All their study of Greek and Hebrew doesn't teach them that.
அவர்கள் படிக்கக்கூடியதன எபிரேய கிரேக்க பாஷைகள் எல்லாம் இவங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை.
It's the Holy Spirit who teaches us the difference.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதனுடைய வித்தியாசத்தை நமக்கு போதிக்கிறார்.
You don't need to go to Bible school to understand the Bible.
வேதத்தை வழங்கிக் கொள்வதற்கு வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும் என்று தேவையில்லை.
That's one of the great deceptions that Satan has put upon Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவ மத்தியிலே போட்ட ஒரு பெரிய வஞ்சனை தான்.
That you can't know the Bible unless you go to a Bible school or do a course.
வேதாகம கல்லூரிக்கு போகாவிட்டால் ஒரு பாடத்தை எடுத்து படிக்காவிட்டால் நீங்கள் வேத அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது ஒரு பெரிய
வஞ்சனை. How did the apostles know it?
அப்போஸ்தலர்கள் எப்படி வேதத்தை?
How did Jesus know it?
இயேசு எப்படி வேதத்தை?
prophets know it?
தீர்க்கதரிசிகள் எப்படி கற்றுக்கொண்டார்கள்?
Not through Bible schools.
வேதாகம கல்லூரிக்கு
போய் they lived before God and God explained it to them.
தேவனுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு விளக்கி சொன்னார்.
That's how I understood the Bible.
இப்படி தான் நான் வேத மாணாக்கராக
இருந்தேன். That's how you can understand it too.
இப்படி தான் நீங்களும் அதை
புரிந்து கொள்ள முடியும். You don't need to go to a Bible school for a single day.
ஒரு நாள் கூட வேதாகம கல்லூரிக்கு போக தேவையில்லை.
The Holy Spirit can show you how to fight the flesh and overcome sin.
மாம்சத்தோடு கூட எப்படி போராடி பாவத்தை ஜெயிப்பது என்பதை பரிசுத்த ஆவியார் அவர் கற்றுக் கொடுக்க
முடியும். What he himself has written in the Bible.
அவரே வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்க
முடியும். I want to encourage you to study the word on your own.
ஆகவே நீங்களாகவே வேத வசனங்களை படியுங்கள்.
You don't have to be a pastor or a preacher.
நீங்கள் பாஸ்டராகவோ பிரசங்கியராகவோ இருக்க
வேண்டும். நாம்
எல்லாருமே தேவ வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும்.
So in the book of Joshua,
யோசுவாவின் புத்தகத்திலே
we read of how the Canaanites are killed.
கானானியர்கள் எப்படி கொல்லப்பட்டால் என்பதை வாசிக்கும்.
First of all, let me explain the difference between the old man and the flesh.
முதலாவதாக பழைய மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Remember, Pharaoh, picture of the old man, was killed by God.
பார்வோன் அவன் பழைய மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் அவனை தேவனை கொன்றான்.
And here in Canaan, the giants are a picture of the flesh. The Israelites had to kill them, not God.
இங்கே கானான் தேசத்திலே உள்ளதான ராட்சதர்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கொல்ல வேண்டும். தேவன் அவர்களை கொல்லவில்லை.
What is the difference? The old man is the mind that wants to sin.
பாவம் செய்யக்கூடிய மனதுதான் பழைய மனுஷன்.
When we are born again, God kills that.
நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவன் அதை கொல்கிறார்.
And he puts a new man within us.
நமக்குள்ளாக ஒரு புது மனுஷனை
வைக்கிறார். That's called the new birth.
அதுதான் மனம் திரும்புதல் என்று பார்க்கிறோம்.
That's what we testify to in baptism.
இதைத்தான் நாம் ஞான ஸ்நானத்தினாலே சாட்சி கொடுக்கிறோம்.
Pictured in the burial of the Egyptian army under the Red Sea.
எகிப்தின் சேனை சிவந்த சமுத்திரத்திலே மாண்டு போனதை இதுதான் சித்தரிக்கிறது.
But the flesh is different.
மாம்சம் என்பது
வேறு. The flesh is not the mind that wants to sin.
மாம்சம் என்பது பாவம் செய்ய வேண்டும் என்ற மனது அல்ல.
That is the old man.
அது பழைய மனுஷன்.
The flesh is
மாம்சம் என்பது
the sources of temptation.
சோதனைகளினுடைய உறைவிடம்.
Many desires, lusts.
அநேக இச்சைகள், ஆசைகள்.
And when we respond to them, we sin.
அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் பாவம் செய்கிறோம்.
So even after we are born again,
நாம் மனம் திரும்பின பிறகு கூட
we still have the flesh.
நமக்கு அந்த மாம்சம்
இருக்கிறது. In so many ways.
பல விதங்களிலே நம்மை சோதிக்கிறது.
Strong desires.
அதிலே உறுதியான
ஆசைகள். If you overcome them, you sin.
அவைகளை நாம் மேற்கொள்ளாவிட்டால் பாவம் செய்கிறோம்.
Many Christians are thoroughly confused because they use a word which is never found in the Bible.
வேதத்திலே காணப்படாத ஒரு வார்த்தையை அநேக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவதனாலே அவர்கள் குழப்பமடைகிறார்கள்.
That's the word sinful nature.
பாவ சாயல் என்று சொல்கிறார்.
Take a concordance, you'll never find that word in the Bible.
ஒத்த வாக்கியத்தை எடுத்து பாருங்கள், அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பார்ப்பதில்லை.
But that's a surprise to many Christians.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது வியப்பூட்டும்.
Because they use it all the time.
ஏனென்றால் பல இடங்களிலே பயன்படுத்துகிறார்கள்.
So when somebody uses the word sinful nature,
அவர் பாவ சுபாவம் என்று ஒருவர் பயன்படுத்தும்போது,
I ask them, are you referring to the old man or are you referring to the flesh?
நீங்கள் பழைய மனுஷனை குறித்து சொல்கிறீர்களா அல்லது மாம்சத்தை குறித்து சொல்கிறீர்களா?
They are thoroughly confused because they don't know what they are talking about.
அவர்கள் எதை பேசுகிறார்கள் என்பது தெரியாதபடியினாலே அவர்கள் குழப்பமடைகிறார்கள்.
Most Christians are careless in their study of Bible.
அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிப்பதிலே கவனக்குறைவாக
இருக்கிறார்கள். They are very exact right down to the last paisa when it comes to keeping their accounts or their passbooks in the bank.
அவர்கள் வங்கியிலே போட்டிருக்கிற பணத்தை குறித்த கணக்குகள் சம்பந்த விஷயத்திலே ஒரு பைசா வரைக்கும் விடுவதிலே கணக்கு வைத்து.
If you were as careful in studying the Bible, you'd know the Bible very well by now.
அதே போல நீங்கள் வேதத்தையும் கவனமாய் படித்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நன்றாக அறிந்திருப்பீர்கள்.
But most Christians don't, unfortunately.
துரதிருஷ்டவசமாக அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை.
So what we see in the book of Joshua is the overcome a picture of the overcoming of the flesh.
ஆகவே யோசுவாவிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சித்தரிக்கப்பட்டுள்ளது.
Why did God kill the Canaanites?
ஏன் தேவன் கானானியரை கொல்ல சொன்னார்?
It was not murder, it was surgery.
அது ஒரு கொலை அல்ல, அது ஒரு அறுவை சிகிச்சை என்று சொல்லலாம்.
You know, even a doctor will cut off somebody's foot.
ஒரு மருத்துவர் ஒருவருடைய காலை வெட்டி விடுவார் என்று தெரியுமா உங்களுக்கு?
Because he loves him.
ஏனென்றால் அவரை நேசிக்கிறார்.
Because the man's got diabetes.
அந்த மனிதனுக்கு நீரிழிவு வியாதி வந்துவிட்டது.
Gangrene has spread all over his foot, it's going to kill his whole body, that disease.
காலிலே புண் வந்து அந்த செத்த செல்கள் அப்படியே உடல் முழுவதுமாய் பரவி கொண்டே போகிறது.
And the doctor says, I tried my best.
நான் எவ்வளவோ முயற்சித்தேன்.
Now there's no way out.
இப்பொழுது உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி இல்ல. இப்பொழுது உன் காலை வெட்டினால் தான் நீ உயிர் வாழ முடியும்.
And supposing a person who doesn't know anything about surgery.
அறுவை சிகிச்சை குறித்து அறியாத ஒரு மனுஷன்.
He sees a doctor cutting off somebody's leg.
ஒரு மருத்துவர் ஒருவருடைய காலை அறுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது.
He'll think it's his enemy.
இது என்ன இந்த மகனுக்கு இந்த ஆளுக்கு இவன் சத்ருவாய் இருக்கிறான் இல்லை அவன் நண்பன்.
So to prevent the disease of the Canaanites spreading all over the world,
ஆகவே கானானியருடைய வியாதியானது முழு உலகத்துக்கும் பரவுவதற்கு
முன்பதாக
தேவன் அவளை வெட்டி
எடுத்தார்.
ஆகவே அந்த காலை வெட்டி எடுக்கக்கூடிய மருத்துவரை போலதான் அந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்.
Even in cancer sometimes doctors remove a whole organ.
புற்றுவியாதி வந்துவிட்டாலும் கூட அந்த முழு உறுப்பையும் வெட்டி டாக்டர்
எடுத்து the only way to save the body.
அந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கு அது ஒன்றுதான் வழி.
And we see the same thing in the time of Noah.
நோவின் நாட்களிலேயும் கூட இதே காரியத்தை பார்க்கிறோம்.
God prevented the spread of corruption by destroying the rest of the world.
உலகத்தின் மீதியை அழித்து அந்த அழிவு மற்ற இடத்திலே பின்பற்றுவ பரவுவதை தடுத்தார்.
When we don't understand these things,
இவைகளை நாம் விளங்காவிட்டால்,
lot of foolish people say, how can a God of love command the killing of so many people?
அன்பின் தேவன் எப்படி இவ்வளவு பேரை கொலை செய்ய சொல்வார் என்று நாம் எண்ணலாம்?
Why do we hang certain people?
ஏன் நாம் ஒரு சிலரை தூக்கிலே
மாட்டோம்? Why does a good judge say that a certain person should be hanged?
ஏன் நல்ல ஒரு நீதிபதி ஒரு இன்னார் கொலை செய்யப்பட வேண்டும், தூக்கிலே மாட்டப்பட வேண்டும்?
If God overlooks sin in your life, that means he doesn't love you.
உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பாவத்தை கண்டும் காணாதவர் போல இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை நேசிக்கவில்லை.
That's like a father who doesn't care for disease in his son's body.
தன்னுடைய மகனுடைய சரீரத்தில் வந்த வியாதிகளை கண்டும் காணாமல் இருக்கிற தகப்பனை போல.
A father who loves his son will do everything to get rid of that disease in his body.
மகனை நேசிக்கிற ஒரு தகப்பன் அந்த வியாதி எப்படியாவது இந்த சரீரத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்வான்.
Joshua accepted the standards of God, otherwise he would not have killed those Canaanites.
யோசுவா தேவனுடைய தரத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அவன் கொலை செய்தான் கானானியரை, இல்லாவிட்டால் அவன் செய்திருக்க முடியாது.
Joshua is something like the book of Acts in the New Testament.
யோசுவா புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளைப் போல இருக்கிறது.
Mighty manifestation of God's power.
தேவனுடைய வல்லமையானது வல்லமையாய் விளங்கின ஒரு புத்தகம்.
But then you come to the book of Judges after that, where you see God's people are backsliding.
ஆனால் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வரும்பொழுது பார்க்கிறோம் மக்கள் பின்வாங்கி போகிறார்கள்.
That's what's happened to a lot of Christians in Christianity too.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலேயும் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கிறது.
So with that introduction, let's look at this book of Joshua.
இந்த அறிமுகத்தோடு கூட நாம் இந்த புத்தகத்தை படிக்கலாம்.
Chapter 1 verse 3.
1 அதிகாரம் 3 வசனம்.
Every place where the sole of your foot treads I have given to you.
கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
What if you don't go and tread that place with your foot?
நீங்கள் போய் காலிலாலே மிதிக்காவிட்டால் என்ன
நடக்கும்? Then it won't be given to you.
அது உங்களுக்கு கொடுக்கப்படாது.
So sin is like that.
பாவம் அப்படி.
Suppose there is a sin you are defeated by in your life.
உன்னுடைய வாழ்க்கையில நீ தோற்கடிக்கப்படுகிற பாவம் இருக்குமானால்,
claim victory over it in Jesus name.
இயேசுவின் நாமத்தினால் இந்த பாவத்தின் மீது வெற்றியை நீ பெற்றுவிட்டால்,
seek for grace to overcome it.
அதை மேற்கொள்வதற்கு கிருபையை கேட்காவிட்டால்,
that sin will always remain in your life.
அந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே
இருக்கும். But every place where you put your sole of your foot, that's given to you.
ஆனால் எங்கெல்லாம் நீங்கள் காலை வைத்து மிதிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
This is like Romans 6:14.
இந்த வசனம் ரோமர் 6:14 ஐ
போல. Sin shall not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
And verse 5.
ஐந்தாம் வசனம்.
We can read it like this.
எப்படி வாசிக்கலாம்?
No sin will be able to stand before you all the days of your life.
உன்னுடைய வாழ்நாள் முழுதும் எந்த ஒரு பாவமும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை.
No giant.
எந்த
No man.
மனிதனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை.
That is the promise of God here.
இதுதான் இங்கே தேவ வாக்குத்தத்தம்.
If you read the book of Joshua like this.
இப்படி யோசுவா புத்தகத்தை வாசிப்பீர்களா?
You see what a tremendous message it has.
இது எவ்வளவு நல்ல ஒரு செய்தியை கொண்டிருக்கிறது.
To live an overcoming life.
ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ்வதற்குரிய செய்தி.
Here is a book about how to live the victorious life.
வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை விளக்கி சொல்லுகிற புத்தகம் தான் யோசுவா புத்தகம்.
One important principle.
ஒரு முக்கியமான தத்துவம்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
This book of the law.
இந்த நியாயப்பிரமாணம்
for us, the word of Christ.
நமக்கு கிறிஸ்துவின் வார்த்தை.
Shall not depart from our mouth.
நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக.
You must meditate on it.
அதை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
Obey it completely.
முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும்.
And then you'll be spiritually prosperous and spiritually successful.
அப்படியானால் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள்.
In the Old Testament, according to verse 8, it was earthly prosperity and success.
எட்டாம் வசனத்தின் படி பழைய ஏற்பாட்டிலே பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வெற்றியும் கிடைக்கும்.
Prosperity and success are two things which all the world seeks for.
முழு உலகமும் இந்த வெற்றியையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தேடுகிறது.
But they seek for it only in the world.
ஆனால் உலகத்தில் மட்டுமே அந்த ஆசீர்வாதத்தை தேடுகிறது.
We seek for it spiritually. That's the difference.
நாம் ஆவிக்குரிய ரீதியிலே தேடுகிறோம், அதுதான் வித்தியாசம்.
And we can't go away from the clear word of God to the left or right.
தேவனுடைய தெளிவான வார்த்தையை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ நாம் திரும்ப கூடாது.
Then we can be overcomers.
அப்படியானால் நாம் ஜெயிக்கிறவர்களாய்
இருப்போம். And we have God's command saying, be strong and courageous, verse 9. Don't tremble or be dismayed. The Lord your God is with you.
பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனோடு கூட இருக்கிறார்.
It's not enough to have God's word.
தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்
போதாது. We must have God himself.
தேவனும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும்.
A lot of people have God's word, but God is not with them.
அநேக இடத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் தேவன் இல்லை.
In chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
we read about Rahab.
ராகாபை குறித்து வாசிக்கிறோம்.
Joshua sent some two men as spies to go into the land of to city of Jericho.
அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவா இரண்டு மனிதர்களை அனுப்புகிறான்.
And there they went into the house of a harlot called Rahab.
அங்கே ராகாப் என்கிறதான ஒரு வேசியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்.
And she had faith.
அவளுக்கு ஒரு விசுவாசம்.
That these are God's people.
இவர்கள் தேவ மனிதர்கள்.
Even though she was a prostitute.
அவள் வேசியாயிருந்தாலும் கூட.
They would not have stayed with her if they felt that she would go and report them to the king.
இவள் போய் ராஜாவினிடத்திலே அதை முறையிட்டு சொல்லிவிடுவாள் என்று எண்ணியிருந்தால் அவர்கள் அங்கே போய்
தங்கியிருந்தார்கள்.
மனிதர்களே கேளுங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவள் அவர்களுக்கு உதவி
செய்து protect them from the people who wanted to come and catch them.
இவர்களை பிடிக்க முடியாய் வந்த ஜனங்களுக்கு விரோதமாக இந்த மனிதர்களுக்கு உதவி
செய்தார். Because people had seen these two men go into Rahab's house.
இந்த இரண்டு மனிதர்கள் ராகாபின் வீட்டுக்கு போகிறதை பார்த்தார்.
And so the king sent word to Rahab verse 3 saying bring out those men who have come into your house.
உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா என்று ராஜா அங்கே ஆள் அனுப்புகிறார்.
But the woman had hidden them.
ஆனால் அந்த ராகாப் என்ற ஸ்திரீ அவர்களை ஒளித்து வைத்து விட்டார்.
So she told a lie.
அங்கே ஒரு பொய் சொல்கிறார்.
To protect their lives.
அவருடைய ஜீவனை காப்பாற்ற.
She said yes the men came here but I don't know where they are from.
அந்த மனிதர்கள் இங்கே வந்தது மெய்தான், ஆனால் எங்கே போனார்கள் என்று எனக்கு தெரியாது.
And before it was dark they went out and I don't know where the men went.
இருட்டு வேளையிலே அவர்கள் போய் விட்டார்கள், எங்கே என்று தெரியவில்லை.
You pursue them quickly chapter 2 verse 5 you may get them.
நீங்கள் சீக்கிரமாய் போய் தேடுங்கள், அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்.
She had actually hidden them on the roof.
ஆனால் அவள் கூரையிலே அவர்களை ஒளித்து வைத்து விட்டாள்.
So the king's men believed Rahab.
ஆகவே ராஜாவுடைய மக்கள் அவளை நம்பினார்கள்.
And they went looking for them on the road to Jordan.
ஆகவே யோர்தானுக்கு போகிற வழியிலே தேடி போகிறார்கள்.
In the New Testament this passage is taken by James.
யாக்கோபு இந்த பகுதி எடுத்து
and says in verse chapter 2 verse 25.
யாக்கோபு 2 அதிகாரம் 25 வசனத்தில்
was not the Rahab the harlot justified by works when she received the messengers and sent them out by another way. In James chapter 2 and verse 25 that's what James says.
யாக்கோபு 2 அதிகாரம் 25 வசனத்திலே அந்தபடி ராகாப் என்ற வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி
உள்ளாக்கப்பட்டால்.
ராகாபுடைய இந்த கிரியை
where she even told a lie.
பொய் கூட சொன்னாள்.
Was said she it was a proof of her faith in God.
அவள் தேவனிலே வைத்த விசுவாசத்தின் ஒரு நிரூபணமாக
இருந்தது. Now don't compare Rahab with our standards in the new covenant.
ராகாபை புதிய ஏற்பாட்டிலே உள்ள நம்முடைய தரத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்.
She was not even under the old covenant.
அவள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக கூட இல்லை.
She was under no covenant.
அவள் எந்த உடன்படிக்கைக்கு கீழாகவும் இல்லை.
So you can't compare her standard of life with ours under the new covenant.
ஆகவே அவளுடைய வாழ்க்கை தரத்தை புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நம்முடைய
you can't even compare her standard of life with people under the old covenant.
பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களோடு கூட இவளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
See there are three covenants. There are three levels of life.
வாழ்க்கையிலே மூன்று நிலைகள் இருக்கிறது.
நோ கவனன்ட்
உடன்படிக்கை இல்லாத நிலை,
ஓல்ட் கவனன்ட்
பழைய உடன்படிக்கை,
நியூ கவனன்ட்
புது உடன்படிக்கை.
அண்ட் ராகாப் வாஸ் டவுன் பிலோ லோயஸ்ட் நோ கவனன்ட்.
ஆகவே ராகாப் கீழான நிலையிலே தான் இருந்தால் உடன்படிக்கை இல்லாத, ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம்.
அண்ட் ஷீ ப்ரூவ்ட் ஹர் ஃபேத் பை ப்ரொடெக்டிங் தோஸ் மெசஞ்சர்ஸ் அண்ட் சென்டிங் தம் அவுட் அனதர் வே.
அந்த மனிதர்களை பாதுகாத்து அதன் மூலமாய் அந்த விசுவாசத்தை
உறுதிப்படுத்தினார்.
அவள் தேவனை
கனப்படுத்தினார்.
தேவனும் அவளை கனப்படுத்தினார்.
நாட் ஒன்லி பை சேவிங் ஹர் லைஃப்,
அவளுடைய வாழ்க்கையை ஜீவனை காப்பாற்றியது மட்டுமல்ல.
You know she told them please remember me when you fellows come and occupy this land.
நீங்கள் இந்த தேசத்தை வந்து சுதந்திரிக்கும் பொழுது எங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால்.
She became one of the ancestors of Jesus.
அவள் இயேசுவுடைய ஒரு மூதாதையராய் மாறினாள்.
You read that in Matthew chapter 1.
மத்தேயு 1 அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள்.
This person was no descendant of Abraham.
ஆபிரகாமின் சந்ததியா இல்லாதிருந்த இந்த ஒரு பெண்
who was the most well known prostitute in Jericho.
எரிகோவிலே மிகவும் பிரபலமான ஒரு வேசி
becomes one of the ancestors of Jesus.
இயேசுவின் வம்சாவளியிலே வருகிறார்.
Because she had faith.
ஏனென்றால் அவளுக்கு விசுவாசம்.
It's a great story.
இது பெரிய ஒரு கதை.
And it's worth thinking about.
இதை நாம் எண்ணி பார்ப்பது.
In chapter 3
மூன்றாம் அதிகாரம்
we read about the ark going first across the river Jordan into the land.
உடன்படிக்கை பெட்டியானது முதலாவதாக யோர்தான் நதியை கடந்து அந்த தேசத்துக்கு போகிறதை நாம் வாசிக்கிறோம்.
Before the people went.
ஜனங்கள் போவதற்கு முன்பதாக.
And it says in verse 6 of chapter 3 the ark went ahead of the people.
உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு போகப்பட்டது.
And that's a picture of Jesus going ahead of us into this life of victory.
இந்த ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாக இயேசு நமக்கு முன்னாக சென்றது சென்றது
Jesus is our forerunner.
இயேசுவே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்.
He has faced every temptation we face.
முன்னோடியா இருந்து நாம் சந்திக்கிற எல்லா சோதனைகளையும் அவர் சந்தித்து
conquered every giant in Canaan that we have to conquer.
நாம் ஜெயிக்க வேண்டிய எல்லா ராட்சதர்களையும் அவர் ஏற்கனவே
ஜெயித்து விட்டார். He overcame all of them.
எல்லாரையும் ஜெயித்து விட்டார்.
And he says follow me.
என்னை பின்பற்றுங்கள்.
He is our forerunner.
அவர் நம்முடைய முன்னோடி.
It's the ark that went ahead of the people.
ஜனங்களுக்கு முன்பதாக சென்ற உடன்படிக்கை பெட்டி.
And we see something further here.
மீண்டும் நாம் கீழே பார்க்கிறோம்.
In chapter 4
நான்காம் அதிகாரம்
they were told in chapter 4 to take 12 stones from the middle of the river.
நதியின் மத்தியிலே இருந்து 12 கற்களை எடுத்து
சொல்றார். You read that when they finished crossing Joshua called 12 men in verse 2.
அவர்கள் அந்த யோர்தானை கடந்த கடந்த பிறகு இரண்டாம் வசனத்திலே அவர்
in verse 3 he said take 12 stones out of the middle of Jordan and take them to the land
12 பேரை தேர்ந்து கொண்டு யோர்தானின் நடுவிலே நீங்கள் 12 கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள்
and they did that
அவர்கள் அதை செய்தார்கள்
and when he said when the children of Israel ask you later what do these stones mean
இஸ்ரவேலின் பிள்ளைகள் இந்த கற்களுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது
tell them we took these stones from the middle of this river
இந்த கற்களை அந்த நதியின் நடுவிலிருந்து எடுத்தோம் என்று சொல்லுங்கள்
they were not stones that were here
அவைகள் இங்கே இருந்த கற்கள் அல்ல
they were taken from the middle of the river
அவைகள் நதியிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள்
and this is the proof that God took us through this river drying up the river
இந்த நதியை வெட்டாந்தரை யாக்கி தேவர்களை கடக்க பண்ணினார் என்பதற்கு இதுதான் நிரூபணம்
it was a picture of resurrection
இது உயிர்த்தெழுதலுடைய ஒரு படம்
stones coming up from the bottom of the river and being kept here
நதியின் அடியிலே இருந்து வெளியே வந்ததான கற்கள் இப்பொழுது மேலே வைக்கப்பட்டிருக்கிறது
they were at the bottom of the river
அந்த ஆற்றின் அடியிலே கிடந்தார்கள்
now they are here
இப்பொழுது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது
stones that were it's a picture of something coming out of death
மரணத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு உபாயிருக்கிறது
and it's very interesting to see here
இங்கே பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது
that the river jordan parted as soon as the feet of the priests touched the water
ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரை தொட்ட மாத்திரத்திலே அந்த நதி இரண்டாக பிளந்தது
chapter 3 verse 13
மூன்றாம் அதிகாரம் 13ஆம் வசனம்
in the red sea it was not like that
சிவந்த சமுத்திரத்திலே அப்படி அல்ல
the red sea the whole sea parted and then the people went in
சிவந்த சமுத்திரத்திலே முழு கடலும் இரண்டாக பிளந்தது பிறகு ஜனங்கள் அதிலே விட்டாங்களே கடந்து
சென்றார் god was leading them to a higher level of faith
ஆனால் இப்பொழுது மேலான விசுவாச நிலைக்கு தேவன் அவர்களை நடத்துகிறார்
this time I'm not going to part the waters
இப்பொழுது நான் தண்ணீரை இரண்டாக பிரிப்பதில்லை
you put your foot in
முதலாவது உங்கள் உள்ளங்காலை அங்கே படர்த்து
then it'll part
அதற்கு பிறகு அது விரியும்
so God leads us from one step of faith to a higher level of faith.
ஆகவே தேவன் விசுவாசத்தின் ஒரு நிலையிலிருந்து மேலான நிலைக்கு எடுத்து செல்கிறார்.
He doesn't want us to live at the same level of faith all the time.
எப்பொழுதுமே நாம் ஒரே விசுவாச நிலையிலே வாழ தேவன் விரும்பவில்லை.
And in chapter 4,
நான்காம் அதிகாரம்
we read further.
மீண்டும் வாசிக்கிறோம்.
After they had crossed,
அவர்கள் யோர்தான் நதியை கடந்த பிறகு
and they came across to the land.
அவர்கள் அந்த தேசத்துக்கு வந்தார்கள்.
The priests were standing there all the time till everybody had crossed
ellarum kadandu pogum mattum aasarigal ange irukkirargal
and then they came to the place called Gilgal we read in verse 19
19th vasanathile vaasippadhu pole avargal Gilgal endra edathile vandu paalayam irungirargal
and there we read in verse chapter 5 the people were circumcised
ange janangal viruthasadanam unnapadugiraal endru 5th adhigathile vaasikkirom
so this crossing the Jordan is a picture of our being crucified and risen with Christ
யோர்தானை கடப்பது என்பது நாம் கிறிஸ்துவோடு கூட சிலரில் அறையப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலை குறிக்கிறது
and in the circumcision is a picture of our actually putting the thing to death in our own life
இந்த விருத்தசரணம் என்பது நம்முடைய காரியங்களை நாம் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பதை பற்றி பேசுகிறது
the first refers to our position in Christ
முதலாவது காரியம் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுகிறது
we read in Romans 6 you are crucified with Christ
ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள்
that's what we read in chapter 4
அதைத்தான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
we have died with Christ and we have risen with Christ
கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் அவரோடு கூட
உயிர்த்தெழுந்தோம் now it says put to death the deeds of the body
இப்பொழுது சரீரத்தின் செயல்களை அழித்தால் என்று பார்க்கிறோம்
through the power of the holy spirit
பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே
that is the circumcision
அதுதான் விருத்தசேதனம்
that's in chapter 5
அது 5ஆம் அதிகாரத்தில்
இருக்கு very beautiful this picture in the old covenant
ஆகவே பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இந்த காரியம் அருமையா இருக்கிறது
the lord says
பிறகு ஆண்டவர் சொல்கிறார்
when you do this
இதை நீங்கள் செய்யும்பொழுது
the reproach of verse 9 of chapter 5 the reproach of egypt is rolled away now
எகிப்தின் நிந்தையை தேவன்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொல்கிறார் அதை 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
if you don't put the flesh to death in your life every day
ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மாம்சத்தின் கிரியை நீங்கள் அழிக்காவிட்டால்
then the reproach of your old sinful life is still upon you
உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையுடைய நிந்தை இன்னுமா உங்கள் மீது இருக்கிறது
when can you say the reproach of egypt is rolled away
எகிப்தின் நிந்தை எப்பொழுது புரட்டி போடப்பட்டது என்று சொல்ல முடியும்
not when they cross the red sea
அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தபோது அல்ல
not even when they accept their position in christ
கிறிஸ்துவுக்குள்ளாய் தங்களுடைய நிலையை அறிந்து கொண்டது மட்டுமல்ல
when they actually use the knife cut off and circumcised
அவர்கள் கத்தியை பயன்படுத்தி விருத்தசேதனம் பண்ணும்பொழுது தான் அது நடக்கிறது
and here we read the lord saying I have rolled away the reproach from you
இங்கே அவர் சொல்கிறார் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன்
and then in verse 13
13ஆம் வசனத்திலே
பார்க்கிறோம் just before they went into jericho
எரிகோவுக்கு போருக்கு முன்பதாக
joshua sees a vision of a man with a sword
அங்கே ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தரிசனத்தில்
பார்க்கிறார்
நீர் யார் நீர் எங்கள் பக்கம் இருக்கிறீரா அல்லது சத்துருவின் பக்கம் இருக்கிறீரா
this is the lord himself
இது தேவன் தான் அவர்
and what does he say
அவர் என்ன சொல்கிறார்
I'm not on your side I'm not on your enemy's side
நான் உன் பக்கமும் இல்லை உன் சத்துருவின் பக்கமும் இல்லை
you know that's what the lord says
ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா
I'm not on your side.
நான் பக்கம் இல்லை.
I'm not on the devil's side.
நான் பிசாசின் பக்கம் இல்லை.
I am the captain. You better get on my side.
நான் அதிபதி, நீ என் பக்கம் வா என்று சொல்கிறார்.
It's not a question of God coming to our side.
தேவன் நம் பக்கமாய் வருகிறது.
No.
இல்லை இல்லை.
We have to get on God's side.
நாம் தான் தேவன் பக்கம் போக வேண்டும்.
When it says if God be for us,
தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்று நாம்
சொல்லும்போது, that means we get on to God's side.
நாம் தான் தேவன் பட்சமாய் போகிறோம்.
We don't say, Lord, you come on my side.
ஆண்டவரே, என் பக்கம் வாரும் என்று நாம் கேட்க தேவையில்லை.
We get on to God's side.
நாம் தேவன் பக்கம்
போகிறோம். The Lord says, no. Verse 14.
14 ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார்,
I am not on your side or the enemy's side.
நான் அல்ல, நான் உன் பக்கம் அல்ல,
சத்துரு
பக்கம் அல்ல, நான் அதிபதியாய்
இப்பொழுது come on my side.
நீ என் பக்கம் வா.
Joshua bowed down.
யோசுவா அங்கே பணிகிறான்.
That's how the conquest of Canaan began.
இப்படித்தான் கானான் தேசத்தினுடைய ஜெயம் ஆரம்பிக்கிறது.
That's how it must be in our life too.
இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும்.
We can be overcomers.
நாம் ஜெயாளிகளாய் இருக்க முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Once again we welcome you to Words of Life.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
Now study of the scriptures, we have come to the book of Joshua.
வேதத்தை தியானிக்கிறதிலே நாம் இப்பொழுது யோசுவா புத்தகத்தை தியானித்துக்
கொண்டிருக்கிறோம். And in our last study we saw something about what the book of Joshua emphasized.
கடந்த நிகழ்ச்சியிலே யோசுவாவின் புத்தகம் எதை குறித்து பேசுகிறது என்பதை பார்த்தோம்.
Basically a life of victory over sin.
அடிப்படையிலே பாவத்தின் மீது உள்ள ஜெயத்தை குறித்து விளக்குகிறது.
Where the giants in the land of Canaan picture the giant lusts that dwell in our flesh.
கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய ராட்சதர்கள் நம்முடைய மாம்சத்திலே தங்கியிருக்கக்கூடிய இச்சைகளை குறித்து குறிக்கிறார்கள்.
That must be put to death.
அவைகள் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட
வேண்டும். Like it says in Galatians 5:24, those who are Christ have crucified the flesh with its affections thereof.
கலாத்தியர் 5:24-லே கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் சிலையில் அறைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
So that is pictured in the crossing of the Jordan and the circumcision.
ஆகவே யோர்தானை கடப்புதலையும் சரி, விருத்த சந்தத்திலையும் சரி, இவைகள்
தான். And finally in the killing of the giants.
கடைசியாக ராட்சதர்களை கொல்கிற விஷயத்திலையும் இவளை பார்க்கிறோம்.
In chapter 6 we read about the conquest of Jericho.
ஆறாம் அதிகாரத்திலே எரிகோவை மேற்கொள்கிறதை குறித்து வாசிக்கிறோம்.
We read there that God did not want them to fight with these enemies.
இந்த சத்துருக்களோடு கூட சண்டை போட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை.
He taught them an object lesson right from the very first.
முதல் நாளிலிருந்து தேவன் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
I'll teach you to depend on me for the victory.
ஜெயத்துக்காக என்னை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
Jericho was completely surrounded by high walls.
எரிகோ பட்டணமானது சுற்றிலும் பெரிய மதிலாலே சூழப்பட்ட ஒரு பட்டணம்.
There was no way they could go in.
அங்கே உள்ளே போவதற்கு வழியே இல்லை.
The gates were shut.
அங்கே உள்ள பெரிய கதவுகள் மூடப்பட்டிருந்தது.
If people came near the walls from the top of the walls they'd all be killed with bows and arrows.
அந்த மதில் மேல் ஏறி வருகிறவர்கள் அம்பினாலே கொல்லப்படுவார்கள்.
So what did God tell them to do?
ஆகவே தேவன் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்?
He said, I want you to just march around the city.
நீ இந்த பட்டணத்தை சுற்றி நடந்து வாருங்கள் என்று சொன்னார்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Go round it for 6 days.
ஆறு நாள் இப்படி சுற்றி வாருங்கள்.
I have given you this city.
இந்த பட்டணத்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன்.
And on the 7 priests will carry 7 trumpets.
ஏழு ஆசாரியர்கள் ஏழு எக்காளங்களை எடுத்துக் கொள்வார்கள்.
And on the 7th day you must circle the city 7 times.
ஏழாம் நாளில் ஏழு முறை அந்த பட்டணத்தை சுற்றி வர
வேண்டும். Blow the trumpets.
இக்காலத்தை ஊத வேண்டும்.
6 days you just march quietly once.
6 நாட்கள் நீங்கள் அமைதியாக ஒரு முறை சுற்றி வந்தால் போதும்.
And the day when the 7th day when they blow the long blast with the ram's horn.
ஏழாம் நாளிலே அவர்கள் ஆரவாரத்தோடு கூட அந்த இக்காலத்தை ஊதும் பொழுது
the people must shout a great shout.
ஜனங்கள் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள்.
And the wall of the city will fall down flat.
அந்த பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும்.
That is a promise by God.
இது தேவனே கொடுத்த வாக்குத்தத்தம்.
And so what do we learn from this?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வோம்?
Well, first of all let's see what happened.
முதலாவது என்ன நடந்தது என்று பார்ப்போம்.
So they did exactly that.
இதை அப்படியே செய்தார்கள்.
6 days they just went round.
ஆறு நாள் அதை சுற்றி திரிந்தார்கள்.
And said you must not let any sound come from your mouth for 6 days verse 10.
ஆறு நாட்களுக்கு பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு பேச்சும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட
வேண்டாம். When I tell you to shout.
ஆனால் நான் சத்தம் போட சொல்லும் பொழுது சத்தம் போடுங்கள்.
So the priest went round.
ஆகவே ஆசாரியன் முதலாவது
second day 6 days like that verse 14
1 2 3 4 நாட்களாக 6 நாளும் அப்படி
போனது. And the 7th day verse 15
15th
they marched round 7 times.
ஏழாம் நாளிலே ஏழு முறை அதை சுற்றி
வந்தார். Can you imagine the people in Jericho watching what's happening here.
எரிகோ மக்கள் என்ன இப்படி சுற்றி வருகிறார் என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
And then he said
அவர் சொன்னார்,
when the priest blew the trumpets
ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில்
Joshua said in verse 16 shout the Lord's given you the city.
ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார் என்று யோசுவா சொல்கிறார்.
Everybody but Rahab must be killed.
எல்லாரும் ராகா பெண்ணும் வீசி கொல்லப்பட்டிருப்பாள்.
All the items in the city verse 17 belong to the Lord. You must not take anything from there.
அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாம் கர்த்தருக்கு சாபத்திடா இருக்கும், அதை நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
Don't covet them verse 18. Don't touch them.
அந்த சாபத்தீடானதிலே ஒன்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவைகளை எச்சிக்க கூடாது என்று ஆண்டவர்
சொன்னார். Do it, you'll bring a curse on the whole camp.
அப்படி நீங்கள் எடுப்பீர்களானால் முழு பாளையத்துக்கும் நீங்கள் சாபத்தை கொண்டு வருவீர்கள்.
All the silver, gold, verse 19, bronze, iron must all be given to the Lord.
வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் இருக்கிற எல்லாம் கர்த்தருக்கு உரியவைகள்.
People shouted.
ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
And as they shouted, verse 20, the wall fell down flat.
அப்படி அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது.
And they took the city.
அவர்கள் பட்டணத்தை
பிடித்தார். Utterly destroyed everything there, including the cattle.
அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் அவர்கள் சங்காரம் பண்ணினார்.
They brought Rahab out alive with her father and mother and brothers, verse 23.
23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ராகாபையும் அவளுடைய தகப்பனார் தாயார் சகோதரர்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தார்.
Just because one woman trusted the Lord.
ஒரு ஸ்திரீ தேவனிலே நம்பிக்கை வைத்தபடினாலே,
honored God.
தேவனை கனப்படுத்தினபடினாலே,
her father, mother, brothers and relatives were all saved.
அவள் தகப்பன், அவள் தாய், சகோதரர்கள், அவர்களுக்குள்ள எல்லா குடும்பத்தார் அனைவரும்
ரட்சிக்கப்பட்டார்கள். If you honor God,
நீ தேவனை
கனப்படுத்தினால், even if you're a new believer like Rahab,
ராகாபை போல நீ புது விசுவாசியாக இருந்தாலும் கூட,
through that God can even bless your unconverted relatives.
இதன் மூலமாக தேவன் மனம் திரும்பாத உங்கள் உறவினர்களையும் கூட ரட்சிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும்,
and bring them also to Christ.
அவர்களையும் கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடியும்.
And then they burned the city with fire, verse 24.
24ஆம் வசனத்தில் பட்டணத்தையும் அதனுடைய யாவையும் அக்கினால் சுட்டுவிட்டார்கள்.
And they took all the silver and gold and put and gave it to the Lord.
வெள்ளியும் பொன்னையும் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்தார்கள்.
And then Joshua said,
யோசுவா சொல்கிறான்,
cursed is everyone, verse 26, who tries to build the city again.
இந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன்.
His firstborn son will die.
அவனுடைய மூத்த குமார் மரிப்பான்.
And his younger son will also die.
இளைய குமாரனையும் சாவு கொடுக்க கடவுள்.
That actually happened later on when somebody tried to build the city.
அந்த பட்டணத்தை கட்ட முயற்சித்தவர்களிடத்திலே அப்படி
நடந்தது. What do we learn from this?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Shall we walk around cities trying to claim them for the Lord?
நாம் ஒவ்வொரு பட்டணத்தையும் சுற்றி சுற்றி இது தேவனுக்கென்று சொல்லி நாம் கேட்கலாமா?
We don't see anybody in the New Testament doing that.
புதிய ஏற்பாட்டில் யாருமே அப்படி செய்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
But there are some people today who do such things.
ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் அப்படி செய்கிறார்கள்.
The Lord hasn't told them. They're just imitating Joshua.
தேவன் அவர்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் யோசுவா செய்தியை காப்பீடு
செய்கிறார்கள். அந்த
சமுத்திர சமுத்திரத்தில் நடந்து சென்றால் அது வழி விலகும், அது வெட்டாந்தரையாய் மாறும் என்று
சொல்லி. Nobody will do something so foolish because the Red Sea doesn't split open.
அந்த சமுத்திர சமுத்திரம் ஒரு காலம் அது பிளக்கறதில்லை, ஆகையாரது யாரும் செய்வதில்லை.
But walking around a city today is a very easy thing and you can imagine you have claimed it for the Lord.
ஆனால் ஒரு பட்டணத்தை சுற்றி நடப்பதை நீங்கள் எளிதாக செய்யலாம், தேவனுக்கென்று சொந்தரிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம்.
Everybody in that city doesn't get saved.
ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவதில்லை.
Don't be deceived by these techniques where people try to imitate some Old Testament example.
பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட சில மாதிரிகளை நீங்கள் அந்த உத்திகளை கையாண்டு அதன் மூலமா ஏமாந்து போக
வேண்டாம். Then people say shout and the walls of the devil will fall.
சத்தம் போடுங்கள், அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்கிறார்கள்.
I can show you an example in 1 Samuel chapter 4 where they shouted and the enemy defeated Israel.
அவங்க சாமி 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சத்தம் போட்டார்கள், ஆனால் என்ன சத்துருக்கள் இஸ்ரவேல் மக்களை தோற்கடித்ததை நான்
உங்களுக்கு காண்பிக்க முடியும். You can't overcome Satan by shouting.
சத்தம் போட்டு நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள
முடியாது. When the Lord tells you to shout, shout.
ஆண்டவர் சத்தம் போட சொன்னால் சத்தம் போடுங்கள்.
When the Bible says the Lord is in his holy temple, let all the earth keep silent before him.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் விட்டிருக்கிறார், முழு இருதய பூமியும் அமைதியாக இருக்க
கடவுள் என்று சொன்னார். That's the time to keep silent.
அந்த நேரத்தில் அமைதியாக இருங்கள்.
They didn't get the victory because they shouted. They got the victory because they obeyed the Lord.
அவர்கள் ஆர்ப்பரித்தபடினாலே வெற்றி கிடைக்கவில்லை, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே வெற்றி கிடைத்தது.
Many Christians are looking for a technique.
அநேக கிறிஸ்தவர்கள் உத்திகளை கையாள முடியாய் பார்க்கிறார்.
Walk around a city.
ஒரு பட்டணத்தை சுற்றி நடப்பது, சத்தம் போடுவது.
These are all techniques.
இவங்களெல்லாம் உத்திகள்.
There's no value in them.
அதில் எந்த மதிப்பும் இல்லை.
It's like thinking that you'll grow strong if you grow your hair long like Samson.
சிம்சோனை போல நீண்ட மயிரை வளர்த்தால் வலிமை கிடைக்கும் என்று எண்ணுவதை போல.
You got to be crazy if you think like that.
அப்படி நீங்கள் எண்ணுவீர்கள்னு சொன்னால் பைத்தியர்கள்.
Gave him that supernatural power as a Nazarite. It's not because he grew his hair long.
நசரேயனாகி நசரேய விரதத்தில் இருந்தபடினாலே தேவன் அந்த வல்லமையை கொடுத்தாரே ஒழிய நீண்ட மயிரை வளர்த்தனால அல்ல.
I have to warn you of these foolish leaders who try to ask you to follow techniques.
உத்திகளை கையாளுங்கள் என்று சொல்லக்கூடிய பிரசங்கியார்கள் செய்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல
வேண்டும். Many simple believers, they get you, show them some verse and make them do it.
பாவம் ஏழை விசுவாசிகள் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு காண்பித்து செய்ய சொல்கிறார்கள்.
I'll tell you one way to find out all these false prophets.
இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்கதரிசிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஒரு வழியை சொல்கிறேன்.
Everything they tell you to do will be found in the Old Testament.
அவர்கள் உங்களை செய்ய சொல்கிற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில்
இருக்கு. That's one way by which you can detect them.
இதனாலே நீங்கள் கண்டுபிடித்து
விடலாம். Their prosperity gospel comes from the Old Testament.
அவர்களின் செழிப்பான உபதேசமானது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தது.
Their saying that God will heal you of all your diseases found in the Old Testament.
தேவன் உங்கள் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவேன் என்று சொன்னதும் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்ததுதான்.
And to go around the city shout and all that is all the Old Testament.
ஒரு பட்டணத்தை சுற்றி வாருங்கள் சத்தம் போடுங்கள் எல்லாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து
வந்தது. Why do they go to the old covenant for all their promises?
தங்கள் எல்லா வாக்குத்தத்தங்களுக்காகவும் ஏன் பழைய ஏற்பாட்டுக்கே செல்கிறார்கள்?
They can find nothing in the teaching of the apostles or Jesus Christ.
ஏனென்றால் அவர்கள் அப்போஸ்தலருடைய இயேசுவுடைய உபதேசங்களில் ஒன்றையும் அவர்கள் பார்ப்பதில்லை.
So be careful of any preacher who is always going to the Old Testament.
எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு பழைய ஏற்பாட்டுக்கே போய் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி குறித்து
பழைய
ஏற்பாட்டு முக்கியமானது. கண்டிப்பா
Colossians 2 says everything is a shadow of what is fulfilled in Christ.
இரண்டாம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின நிழலாட்டமாக இருக்கிறது.
We can study the Passover lamb but we don't have to kill a lamb today.
பஸ்கா பண்டிகையை குறித்து ஆட்டுக்குட்டியை குறித்து வாசிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் அதை கொல்ல தேவையில்லை.
They waved offerings before God, we don't have to do that today.
தேவனுக்கு முன்பாக காணிக்கைகளை அசைவாட்டினாலும் இன்றைக்கு அதை செய்ய தேவையில்லை.
We studied about the offerings in Leviticus.
லேவி ராமத்திலே காணிக்கைகளை குறித்து வாசித்தோம்.
We value the Old Testament.
பழைய ஏற்பாட்டை நாம்
மதிக்கிறோம். But they are a picture.
ஆனால் அவைகள் ஒரு படம் தான்.
If Leviticus was a picture, things in Joshua are also a picture. Don't forget that.
லேவி ராகம் என்பது ஒரு படமா இருக்குமே என்று சொன்னால் யோசுவாவினுடைய காரியம் ஒரு படத்தை போல தான்
இருக்கு. In chapter 7 we read how Israel was defeated in Ai.
ஏழாம் அதிகாரத்திலே ஐயிலே ஐ நடத்தில் ஐ பட்டணத்தில் எப்படி இஸ்ரவேல் தோற்றார்கள் என்று
பார்க்கலாம். An overcomer can be defeated again.
ஒரு ஜெயங்குலுகரோ மீண்டும் தோற்கடிக்கப்பட முடியும்.
Overcome in Jericho, defeated in Ai.
எரிகோலை வெற்றி ஆயிலே தோல்வி.
Because the Christian life is not a once for all experience.
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரே அடியாக முடிந்து போகும் ஒரு அனுபவம் அல்ல.
We walk with God continuously.
நாம் தொடர்ந்து தேவனோடு நடக்க வேண்டும்.
And don't despise the enemy. That's the lesson we learned from chapter 7.
ஒரு காலம் சத்துருவை அற்பமாக எண்ணி விடக் கூடாது. இதை தான் ஏழாம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம்.
Why did they have to run away before the people of Ai?
ஐ பட்டணத்திலே உள்ள மக்களை விட்டு ஏன் அவர் ஓடி போனார்கள்?
Joshua was so self confident.
யோசுவா அவ்வளவு தன்னம்பிக்கையுள்ளவனாக இருந்தார்.
Oh, he said, Ai is a small town. We don't have to send so many people.
ஐ சிறு பட்டணம் தானே, அவ்வளவு பேரை அனுப்ப தேவையில்லை என்று
நினைத்தார். Verse 3, only 2 or 3000 are enough.
2-3000 பேர் இருந்தால் போதும் என்று
சொன்னார். So they said, okay, we'll send 3000.
சரி, 3000 பேர் அனுப்பலாம் என்று அனுப்பினார்கள்.
And 36 of them got killed and they ran away before the people. 36
பேர் கொல்லப்பட்டால் மட்டும் எல்லாரும் ஓடி போனார்கள்.
Verse 6, Joshua tore his clothes and fell down before the Lord and said, Lord, we're scared. What's going to happen? If this is happening with a small city, the rest of the giants will kill us.
யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவன் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடந்த ஆண்டவரே, சிறு பட்டணத்தில் எப்படி நடக்கிறதே, எப்படி நாங்கள் இனி ராட்சதர்களை கொள்வோம் என்று சொல்லி
What can I say, Lord? Verse 8, Israel has turned their back to their enemies.
இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகி
காட்டினார்கள்.
எங்களை அழிக்கும்படிக்கு இங்கே இந்த ஜனத்துக்கு முன்பாக கொண்டு வந்தீரா?
Because the Canaanites will hear this.
கானானியர் இதெல்லாம் கேள்விப்படுவார்களே.
And they'll finish us off.
அவர்கள் எங்களை அழித்து விடுவார்களே.
And the Lord said, get up.
ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு.
I can give you victory.
நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன்.
But there's sin in the camp.
ஆனால் பாளையத்திலே பாவம் இருக்கிறது.
Somebody has taken things which I said they should not take.
எடுக்க கூடாது என்று சொன்ன காரியங்களை யாரோ ஒருவன் எடுத்து விட்டான்.
You see, it's sin, it's disobedience that makes us defeated.
கீழ்ப்படியாமை தான் நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது.
So he was told to consecrate the people.
ஆகவே ஜனங்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்ண முடியாது சொல்கிறான்.
Joshua rose in the morning, verse 16.
16 வசனத்திலே பார்க்கிறோம், யோசுவா அதிகாலையில் எழுந்தான்.
To find out who committed this sin because nobody confessed it.
யாரும் அறிக்கை செய்யாதபடினால யார் இந்த பாவத்தை செய்தார் என்று கண்டுபிடித்தான்.
And they cast lots.
அவர்கள் ஓட்டு போட்டார்கள்.
And Achan's family was found. Verse 18.
சிட்டு போட்டபொழுது 18 வசனத்திலே ஆகான் குடும்பம் வந்தது.
And Joshua said to Achan, he spoke so tenderly, my son, please give God glory and tell me what you did.
நீ தேவனுக்கு மகிமையை செலுத்தி நீ என்ன செய்த என்பதை இப்பொழுது அறிக்கை செய் என்று சொல்லி மிகவும் சாந்தமாய் சொன்னான்.
And Achan confessed.
ஆகான் அறிக்கை செய்தான்.
He said, there were a few things I saw.
நான் ஒரு சில காரியங்களை நான் பார்த்தேன்.
A beautiful mantle from Babylon.
பாபிலோனிய அருமையான நேர்த்தியான ஒரு சால்வை.
See, Babylon comes up here too.
இங்கேயும் கூட பாபிலோன் வருகிறது.
Spirit of Babylon.
பாபிலோனிய.
I saw some silver and gold.
நான் வெள்ளியையும் பொன்னையும் பார்த்தேன்.
I took them and hid them in my tent.
அவைகளை நான் கண்டு ஈச்சித்து எடுத்துக்கொண்டேன், அவைகளை பூமிக்குள்ளே புதைத்து வைத்தேன் கூடாரத்தில்.
Maybe Achan thought, here I've come all the way to Canaan and God says you can't take any of the gold or silver here.
நான் கானான் வரை வந்துவிட்டேன், இங்கே உள்ள வெள்ளி பொன்னையும் எடுக்காதே என்று ஆண்டவர் சொல்கிறாரே.
I'll keep a little for myself.
நான் எனக்கென்று கொஞ்சம் வைத்து வைக்கட்டும்.
Plenty here.
இங்கே நிறைய காணப்படுகிறது.
The same spirit of Judas Iscariot who took little bit from the offering banks.
யூதாஸ் காரியத்தருடைய அதே மனப்பான்மை அந்த காணிக்கை பட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை திருடினான்.
Be careful about taking what belongs to the Lord.
தேவனுக்கென்று சொந்தமான காரியங்களை எடுப்பதிலே நீ ஜாக்கிரதையாயிரு.
What belongs to God must go to God.
தேவனுக்கென்று சொந்தமான காரியங்கள் தேவனுக்கு தான் போக வேண்டும்.
What belongs to Caesar must go to Caesar.
ராயனுடையதை ராணிக்கு கொடுக்க வேண்டும்.
We are to keep only what God has given to us.
தேவன் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை மட்டுமே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
So see what happened.
என்ன நடந்தது?
They brought everything out.
அவர்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்தார்கள்.
Including those things that were stolen.
அங்கே திருடப்பட்ட காரியங்கள் வெளியே கொண்டு வந்தார்கள்.
And his whole family.
முழு குடும்பத்தையும் கொண்டு வந்தார்கள்.
And they stoned them to death and burned them with fire.
அங்கே அவர்களை கல்லெறிந்து அக்கினியால் சுட்டெரித்தார்கள்.
and they put a big heap of stones, verse 26 there.
26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே ஒரு கற்குவேலை குவித்து
சேர்த்தார். There was no mercy.
அங்கே இரக்கமே இல்லை.
You disobeyed God and you not only you suffered but your family suffered too.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாய், நீ கஷ்டப்படுவது மட்டுமல்ல உடைய குடும்பமும் கஷ்டப்படுகிறது.
See what it says there. அங்கே
என்ன சொல்லுகிறது?
His sons, his daughters,
அவனுடைய மகன்கள், மகள்கள்,
his sheep,
அவனுடைய ஆடுகள்,
his oxen, everyone,
அவனுடைய கழுதைகள்,
all stoned to death.
எல்லாரும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள்.
Then the Lord said to Joshua,
பிறகு ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்னார்,
okay, now you can go and conquer the land.
இப்பொழுது நீ போய் அந்த தேசத்தை
சுதந்திர. And they went in and it was victory after victory after that.
அதற்கு பிறகு எங்கு போனாலும் அவர்கள் ஜெயம் கிடைத்தது.
In chapter 9 we read about another example where Joshua was deceived.
9ஆம் அதிகாரத்தில் யோசுவா இங்கே வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம்.
You know, after another victory,
இன்னொரு ஜெயத்துக்கு பிறகு,
again he becomes proud.
அவன் பெருமையுள்ளவனாய் மாறுகிறது.
It's very easy to forget the blessings God gives us.
தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை
மறந்துவிடுகிறோம்.
அவர்தான் நமக்கு வெற்றியை கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள
முடியும். We see that again and again in the book of Joshua.
யோசுவா புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் அதை பார்க்கிறோம்.
They got victory in Jericho and they became self confident.
அவர்கள் எரிகோவிலே வெற்றியை பெற்றார்கள், தன்னம்பிக்கையுள்ளவர்களாய் மாறினார்கள்.
They set matters right and again got victory, again they became self confident.
காரியங்களை எல்லாம் சரி செய்த பிறகு மீண்டும் ஜெயம் கிடைத்தது, மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையுள்ளவராய் மாறிவிட்டார்கள்.
And so Joshua thought he is very clever now.
ஆகவே யோசுவா தான் மிகுந்த ஞானி என்று.
He was thoroughly deceived by the inhabitants of Gibeon who were supposed to be killed.
கிபியோனியர்கள் கொல்லப்பட வேண்டும், ஆனால் அவர்களாலே இவர் முற்றிலும் ஏமாற்றப்பட்டார்.
See what they did in chapter 9.
9ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது?
They acted craftily and they took worn out sacks and pretended they had come from a long distance.
அவர்கள் மிகவும் தந்திரமாய் நடந்து நீண்ட பிரயாணம் பண்ணி வருகிறவர்களைப் போல அவர்கள் தேய்ந்த செருப்புகளையும் பாத்திரங்களையும் கொண்டு வருகிறார்கள்.
And they told Joshua, we have come from a long distance.
நாங்கள் நீண்ட தூரத்திலிருந்து வருகிறோம் என்று யோசுவா இடத்திலே கேட்கிறார்கள், எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும் என்று கேட்கிறார்கள்.
Joshua believed them.
யோசுவா அப்படியே நம்பி
விட்டார். See, it says here that they believed, verse 14, the men of Israel did not ask counsel from the Lord.
14ஆம் வசனத்திலே 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய வாக்கை கேளாமல்
and made an agreement with them.
அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை.
Do you know how many things in your life you can be saved from if you first just go to the Lord and say, Lord, what do you think about this?
முதலாவதாகவே தேவனிடத்திலே போய் ஆண்டவரே இதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று நாம் கேட்டிருந்தால் எவ்வளவு புத்தியினங்களுக்கு தப்பி இருப்போம்.
What does it cost you to just go and pray before you do a little thing?
ஒரு சிறு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக போய் ஜெபிப்பதிலே உங்களுக்கு என்ன குறை?
What should I do here now?
ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்ய
வேண்டும்? Lord, I'm in a fix. I don't know what to do.
ஆண்டவரே நான் இப்பொழுது இரண்டுக்கு இடையில் இருக்கிறேன், என்ன செய்ய
வேண்டும்? Should I take this decision or that decision?
இந்த தீர்மானம் எடுப்பதா அந்த தீர்மானம் எடுப்பதா?
Please guide me, Lord.
ஆண்டவரே தயவு செய்து வழிநடத்தும்.
And the Lord will guide you.
ஆண்டவரே நடத்துவார்.
That's what we see here.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
They did not seek counsel from the Lord.
அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை தேடவில்லை.
And it came 3 days later they discovered these fellows had deceived them.
3 நாள் கழித்து தான் இவர்கள் தங்களை ஏமாற்றி விட்டார் என்று அறிந்தான் யோசுவா.
They had made a covenant.
ஆனாலும் உடன்படிக்கை பண்ணிவிட்டார்களே.
So they could not break it.
ஆகவே அவர்களால் அது உடன்படிக்கை
முடியவில்லை.
யோசுவா சொன்னான்,
okay, we can't kill you.
இப்போ நாங்கள் உங்களை கொல்ல முடியாது.
Verse 22, but you're going to, you're going to be slaves for the rest of your life.
23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் இனிமேல் எங்களுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று சொல்கிறார்.
What is the warning we get here?
இதில நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எச்சரிப்பு என்ன?
1 John 4:1.
1 John 4:1.
Beloved,
அருமையானவர்களே,
believe not every spirit.
எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள்.
All the things that you see on television and platforms in the name of Jesus, don't believe everything.
இயேசு நாமத்தினாலே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் டிவியில வந்தாலும் சரி அல்லது மேடையில இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாவற்றையும் நம்ப கூடாது.
Test the spirits.
ஆவியை சோதித்து
பாருங்க. See whether they are of God.
தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியா என்று பாருங்க.
How do you test them?
எப்படி நீங்கள் அதை சோதித்து பார்க்க முடியும்?
See whether they are manifesting the spirit of Christ.
கிறிஸ்துவின் ஆவியை அவர் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை சோதித்து
பாருங்க. Is that man ministering in the spirit of Christ?
கிறிஸ்துவின் ஆவியிலே அவர் ஊழியம் செய்கிறானா?
Or is he like a film star and a magician?
அல்லது ஒரு மந்திரவாதியை போல அல்லது சினிமா நட்சத்திரத்தை போல.
Lord, today's preachers remind me more of film stars and magicians than Jesus and the apostles.
இன்றைக்கு வருகிற அநேக பிரசங்கியார்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையும் அப்போஸ்தலரையும் நினைவூட்டுவதாக இல்லை.
Myself, I'm not
போல இருக்கிறார்கள்.
I'm not deceived by them.
அவர்களை நான் ஏமாற்றப்படவில்லை.
I don't give them my money.
என்னுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுப்பதில்லை.
And I'm not fooled that they are men of God.
அவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்பதற்கு நான் புத்தியினால்
அல்ல. They are good magicians.
அவர்கள் நல்ல மந்திரவாதிகள்.
Film stars.
சினிமா நட்சத்திரங்கள்.
Good psychologists.
நல்ல மனோ தத்துவ ரீதியுள்ள மக்கள்.
Respect them like I would respect Peter and Paul.
பேதுருவையும் பவுலையும் நான் மதிப்பு கொடுக்கிறது போல இவர்களுக்கு கொடுப்பதில்லை.
Don't be deceived.
வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
In chapter 10,
10ஆம் அதிகாரம்,
we read of another attack and now there's a lot of victory here.
இங்கே இன்னொரு தாக்குதலை பார்க்கிறோம், இங்கே நல்ல ஜெயம் கிடைக்கிறது.
And the, when the enemy was not defeated by sunset,
அங்கே சூரியன் அஸ்திமிப்பதற்கு முன்பதாக அந்த எனி சத்துருக்கள்
தோற்கடிக்கப்படவில்லை. Joshua telling the sun to stand still in verse 13.
13ஆம் வசனத்திலே சூரியனை தடுத்து நில் என்று யோசுவா சொல்கிறான்.
And amazing, by faith he does that.
விசுவாசத்தினால் அதை செய்கிறான்.
And the moon stood still and the sun stood still.
அங்கே சந்திரனும் நட்சத்திரம் சந்திரனும் சூரியனும் அப்படியே தரித்து நின்றது.
They had a great victory.
அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது.
And you know Joshua said to them verse 8 of chapter 10.
10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோசுவா
சொல்கிறார். The Lord said to Joshua.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி
not one of them will be able to stand before you.
அவர்களில் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை.
I have given them to you.
நான் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன்.
No sin can conquer you.
எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளாது.
God will even stop the sun to give you victory over sin.
தேவன் உங்களுக்கு பாவத்தின் மீது ஜெயத்தை கொடுப்பதற்காக சூரியனை கூட தடுத்து
நிறுத்த முடியும். Can you think of any greater miracle than the sun stopping?
ஒரு சூரியன் நிற்பதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை எண்ணி பார்க்க முடியுமா?
God says I'll even do that to give your enemies into your hand.
உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க முடியாது. அதை கூட நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And we read finally Joshua calling out the chiefs of the Israel.
இஸ்ரவேலிலே உள்ள பிரதான தலைவர்களை கூப்பிடுகிறார்.
Verse 24.
24ஆம் வசனம்.
Put your feet on the necks of these kings.
இந்த ராஜாக்களுடைய கழுத்திலே உங்கள் கால்களை வையுங்கள் என்று சொல்கிறார்.
He says you have conquered them.
நீங்கள் அவர்களை மேற்கொண்டீர்கள்.
So we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால்
victory is God's will for his people.
வெற்றியே தம்முடைய ஜனங்களுக்கு தேவனை குறித்து சித்தமாயிருக்கிறது.
And all these kings were defeated and all our sins can be defeated.
இந்த எல்லா ராஜாக்களும் தோற்கடிக்கப்பட்டால் அதுபோல நம்முடைய எல்லா பாவங்களும் மேற்கொள்ளப்பட முடியும்.
Chapter 13 God says to Joshua.
13ஆம் அதிகாரத்திலே யோசுவாவிடத்திலே கர்த்தர் சொல்கிறார்.
You're getting old now.
நீ இப்பொழுது வயதாகிறது உனக்கு.
There's a lot of land still remaining to be conquered.
இன்னும் ஜெயிக்க வேண்டிய எத்தனையோ தேசங்கள் உண்டு.
And you must conquer it.
நீ அதை ஜெயிக்க வேண்டும்.
Joshua and Caleb had come into the land.
யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்துக்கு வந்து விட்டார்கள்.
Caleb said earlier even I'm 85 years old he says I'm still as strong in chapter 14.
85 வயதாகிறது எனக்கு ஆனாலும் நான் வலிமையுள்ளவனாக இருக்கிறேன் என்று 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
14 he this gives his testimony in verse 7 onwards.
7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்திலே அவன் தன் சாட்சியை சொல்கிறான்.
He says in verse 10 I'm 85 years old today but I'm just as strong.
எனக்கு 85 வயதாயிருக்கிறது ஆனாலும் இதோ நான் உறுதியுடனா இருக்கிறேன்.
Joshua also was like that.
யோசுவாவும் அப்படித்தான் இருந்தார்.
But Joshua was told in chapter 13 verse 1.
ஆனால் 13:1 யோசுவா சொல்கிறார்
that there's still a lot of land to be possessed.
இன்னும் எவ்வளவு தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டியிருக்கிறது.
So I want you to go in and possess it.
ஆனால் நீ போய் சுதந்திரித்துக் கொள் என்று சொல்கிறான்.
And that's what the Lord says to us as believers.
விசுவாசிகளாக இருக்கிற நமக்கும் தேவன் இதை
சொல்கிறார். There are many areas in your life that still need to be conquered.
உங்களுடைய வாழ்க்கையில பல பகுதியில் இன்னுமாய் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது.
Don't leave them alone.
அப்படி தனியாக விட்டு
விட வேண்டாம். Go and conquer the whole land.
அங்கே போய் முழு தேசத்தையும்
சுதந்திரி. Possess the land.
தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
Now I want to say to you brothers and sisters and all of you who are watching me.
நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன்.
Learn to value godly older men like Joshua and Caleb.
யோசுவா காலேபை போல வயது முதிர்ந்த தேவ மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
People like Joshua and Caleb never retire.
யோசுவாவும் காலேபும் அவர்கள் ஓய்வு பெறவே இல்லை.
Joshua lived to more than 100 years old.
100 வயதுக்கும் அதிகமாக வரைக்கும் அவன் உயிர் வாழ்ந்தான்.
He continued faithful until the end.
முடிவு வரை விசுவாசமாய் உண்ணியுள்ளவனாய் இருந்தான்.
But we read the sad words here in Joshua chapter 16.
ஆனால் துக்கமான வார்த்தைகளை யோசுவா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Chapter first of all chapter 15 verse 63.
முதலாவதாக 15ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம்.
The Jebusites the sons of Judah could not drive them out.
எருசலேமில் இருந்த குடியிருந்தவர்கள் எபூசூரியரை துரத்திவிடக் கூடாமல் போயிட்டு.
Chapter 16 verse 10.
16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
Canaanites still live in the midst of Ephraim.
கானானியர்கள் இன்னுமாய் எப்ரீமிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Chapter 17 verse 12.
17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
The sons of Manasseh did not take possession of certain cities.
மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களிலே குடியிராமல் இருந்திருக்கிறார்கள்.
This is a picture of many many believers.
அநேக விசுவாசிகளுடைய காரியம் இப்படி
தான். Allowed certain sins to remain in their life even now.
இப்பொழுதும் கூட ஒரு சில பாவங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது.
They haven't driven out those sins.
அந்த பாவங்களை அவர்கள் விரட்டடிக்கவில்லை.
But Joshua reminds them of God's faithfulness in chapter 21.
21ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய உண்மையை யோசுவா மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார்.
Verse 45.
45ஆம் வசனம்.
Wonderful promise.
அருமையான ஒரு வாக்குத்தத்தம்.
He says not one of the good promises that the Lord made has failed so far.
தேவன் பண்ணியிருந்த வாக்குத்தத்தத்திலே ஒன்றும் தவறவில்லை என்று
சொல்கிறார். All of them have been fulfilled.
அவைகள் எல்லாமே நிறைவேறியது.
We can say that in our life.
நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் சொல்ல முடியும்.
We should be able to say that at the end of our life.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் அதை சொல்ல வேண்டும்.
Not a single promise that God has made has ever failed.
தேவன் பண்ணின ஒரு வாக்குத்தத்தம் கூட அது நிறைவேறாமல் போகவில்லை.
Every promise God gave.
தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறி இருக்கு.
I want to challenge you.
உங்களை நான் சவால் இடுகிறேன்.
Make that the goal in your life.
இதை உங்கள் வாழ்க்கையில் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். லட்சியத்தில் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள்.
That towards the end at the end of your life you can give this testimony.
வாழ்க்கையின் முடிவிலே நீங்கள் இப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியும்.
One promise of God has failed in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாகவும் நிறைவேறாமல் இல்லை.
That's a wonderful thing.
இது அற்புதமான காரியம்.
That's what we read here in Joshua 21:45.
யோசுவா 21:45 அதை தான் வாசிக்கிறோம்.
And then in the remaining chapters we read about Joshua's farewell.
யோசுவாவுடைய மீதி புத்தகங்களிலே யோசுவா வழிநடப்பப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம்.
Chapter 22 onwards till the end.
முடிதம் 22 முதல் கடைசி வரை.
And one of the things he says,
அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
he says in chapter 24,
24th chapter,
you can choose whom you want to serve.
நீங்கள் யாரை சேவிக்க வேண்டும் அவரை தேர்வு செய்யுங்கள்.
But as for me,
நானும்,
and not only me, my house as well,
நானும் என் வீட்டாரும் என்றால்,
verse 15,
15th வசனம்,
we will serve the Lord.
கர்த்தரே நாங்கள் சேவிப்போம்.
We're not going to serve any of these other gods.
நாங்கள் வேறு எந்த தேவர்களை
சேவிக்க மாட்டோம். I can't force you, he says.
நான் உங்களை நிர்பந்திக்க முடியாது என்று சொல்கிறார்.
We're going to serve the Lord and I have decided for my house as well.
நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று
Joshua was the head of his family.
யோசுவா தன்னுடைய குடும்பத்துக்கு தலையாய
இருந்தார். He decided for his house.
அவனுடைய வீட்டுக்கு அவன்தான் தீர்மானித்தான்.
And if you are the head of your home,
நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தலைவராய இருந்தால்,
you must decide for your house.
நீங்கள் தான் உங்கள் வீட்டை குறித்து தீர்மானிக்க வேண்டும்.
Are going to serve the Lord.
நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவனுக்கு சேவை செய்வீர்கள்.
So may God help us to take Joshua's example.
யோசுவாவின் மாதிரியை நாம் படிக்க தேவன் உதவி செய்வாராக.
Follow this wonderful example.
இந்த அருமையான மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக.
Overcome the giants in the land.
தேசத்தில் இருக்கக்கூடிய ராட்சதர்களை
நாம் ஜெயிக்கணும். Lust in our flesh.
நம்முடைய மாம்சத்தின் இச்சை.
God will help you.
தேவன் உதவி
செய்வார். No sin can stand before you.
எந்த ஒரு பாவம் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.